நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம், எனது பெயர் சிந்துஜா. நான் முதலாம் ஆண்டு வேளாண்மை விரிவாக்கம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகிறேன். முதலாம் ஆண்டு முதுகலை யோகமும் மனித மாண்பும் படிப்பை தொலைநோக்கு கல்வியில் பயின்று வருகிறேன். இன்று நான் அறிந்ததை சித்தர்கள் பற்றி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, எனக்கு தெரிந்ததை, நான் படித்ததை கூற வந்திருக்கிறேன். முதலில் சித்தர்கள் என்பவர் யார்? துறவு மேற்கொள்பவரா சித்தர்கள்? பின்பு யார் சித்தர்கள் என்பவர்கள்? தாங்கள் வாழ்வில் இன்பங்களையும் அனுபவித்து இயற்கை நிலைகளை அடைபவர்களாய் திகழ்கின்றனர். சித் என்றால் உயிராகும். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவை நன்கறிந்தவர்கள் சித்தர்களாவார். உயிரின் படர்க்கை நிலையான மனதையும் மனதின் தன்மைகளையும் நன்கு உணர்ந்தவர்கள் சித்தர்கள். வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு மன தூய்மை, அதன் மூலம் வினை தூய்மை அவசியம் என்பதை வலியுறுத்தியவர்கள் சித்தர்கள். அவர்கள் அநேகர்கள் அறிவே தெய்வம் என்று தவத்தை அகநோக்கால் உணர்ந்தவர்கள் ஆவார். ஒரு விஷயத்திற்கு விளக்கம் பெறுதல், அதாவது இன்ஃபர்மேஷன், உறுதி செய்தல், அதாவது கன்ஃபர்மேஷன், தன்னுடையதாக்குதல், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என மூன்று நிலைகள் உண்டு. இறைநிலையே மனிதனாக வந்துள்ளது என்ற உண்மையை முதலில் விளங்கி கொண்டவர்கள் சிந்தனையால் அதை உறுதிப்படுத்தி கொண்டு தவத்தினால் அதை உணர்ந்து அந்த உணர்வை தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்தர்கள். அதனால் சித்தாந்திகள் கடைசி நிலையான தன்னுடையதாக்குதல் அவசியம் வேண்டும். இறைவனை வணங்கி கொண்டால் மட்டும் போதாது, இறைவன் பெரியவன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. 5 தடவை வணங்கினாலும் 10 தடவை வணங்கினாலும் பயனில்லை. அந்த இறைவன் தான் எனக்குள் உயிராக மனமாக அறிவாக இருக்கிறான், மொத்தத்தில் மனிதனாக இருக்கிறான் என உணர வேண்டும் என்றார்கள். ஆகவே நாம் பார்க்கும் உயிருக்கெல்லாம் இறைவனின் கோயில்கள்தான். நான் யார் ஒருவருக்குள் இன்பமோ துன்பமோ செய்தால் நேரடியாக கடவுளுக்கே செய்கிறோம் என்ற உண்மையை உணர்வு வருமாயின் அதுதான் தன்னுடையதாக்குதல் ஆகும் என்றன சித்தர்கள். உண்மை உணர்வினால்தான் மனிதனுக்கு அன்பும் கருணையும் பிறக்கும் என்று சித்தாந்திகள் கண்டுபிடித்தார்கள். இறைநிலை அறிவாக இருக்கக்கூடியவன் இறைவன்தான். நமக்குள் அறிவாக இருப்பவனும் அவன்தான். ஆக 2 இடங்களையுமே இருப்பவன் ஒருவன்தான் என்பதை உணர்ந்ததால்தான் இங்கே இன்பமோ துன்பமோ அனுபவிப்பதை அவன் அனுபவிப்பது போலவே எடுத்துக்கொண்டு இன்பத்தையும் வளர்க்கவும் துன்பத்தை போர்க்கவும் செய்ய வேண்டிய செயல்களை செய்வான் சித்தன். ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் துன்பம் கூடாது. துன்பம் இருந்தால் அதிலேயே அவன் பிறவியின் பயன் போய்விடும், சிந்தனை உயராது, இன்பம் இருக்காமல். ஆனால் அந்த இன்பம் தொடர்ந்து இன்பமாக இருக்க வேண்டும். இன்பத்தின் அளவு முறை மீறும்போது அதுவே துன்பமாக மாறுகிறது. ஆகையால் இன்பத்தை அனுபவிப்பதில் கூட அளவு வேண்டும், முறை வேண்டும். அளவு முறை இல்லையானால் இன்பம் இன்பமாக நிலைத்து இருக்க முடியாது. இன்பமோ துன்பமோ இல்லையானால் மனது அமைதியாக இருக்காது. அறிவும் அமைதியான நிலைக்கு வருகிறது. அப்போதுதான் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்கும் தன்னை பற்றி சிந்திப்பதற்கும் முடியும். தான் என்பது எது என்று தேடிப்போய் மூலமும் முடிவுமாக உள்ள பரம்பொருளை தேர்ந்து கொள்கின்றான் மனிதன். அதை பற்றி கூறுகிறான் சித்தன். அறிவேதான் சிவமாக இருக்கிறது என்ற சித்தாந்திகர் சொன்னார்கள். அப்படியானால் நான் யார்? அறிவு. இறைவன் யார்? இறைநிலை. அவனேதான் அறிவாக இருக்கிறான், அவன்தான் நான் என்றபோது இந்த இடத்தில் இறைவனே தானாகவும் தன்னையே இறைவனாகவும் கருதினார். இறைநிலையிலிருந்து எல்லாமே வந்தன என்று அறிந்தபோது அது அத்வைதமாகும், அதாவது தத்துவமிசி. எதை எடுத்தாலும் அது நீயாக இருக்கிறாய் என்று கூறப்படுவதாகும். அறிவையே இறைவனாக காணக்கூடியவர்கள்தான் சித்தாந்திகள். அதனால்தான் சித்தர்களுடைய வாக்கியங்களில் அறிவே இறைவன் என்பது வந்தது. தாய் மாணவர் தனது பாடல்களில் கூட அறிவேதான் தெய்வம் என்று பல இடங்களில் குறிப்பிட்டு உள்ளார். அந்த நிலையை உணர வேண்டும் என்று சொன்னார்கள். மனதில் அலைவேகம் குறைந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நிலைத்து வந்து தானே அதுவான அந்த நிலையைத்தான் அறிவே தெய்வம் என்பது என்னும் உணர்வு ஆகும். அதையே சித்தர்கள் பின்பற்றின. சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி பல உள்ளன. மனித குலம் முழுவதற்கும் பொதுவானது, என்றென்றைக்கும் பொருத்தமானது. அவர்கள் பொதுமை நோக்கத்தோடு மனித குலத்திற்கு வாழ்க்கை நெறியை மூன்று முக்கிய தத்துவங்கள் மூலமாக உணர்த்திருக்கின்றன. அவையே மகிழ்போகம், ஈடல், இரவாமை ஆகும். இந்த சித்தர்கள் ஜீவசமாதியும் அடைந்தனர். ஜீவசமாதி என்றால் என்ன? தானாகவே மரணம் என்பது ஏற்படக்கூடாத என்ற நிலையிலே ஜீவசமாதி என்ற ஒரு முறையை சித்தர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதாவது உயிரை உடலியே சுவர விட்டு கொண்டு அறிவை மாத்திரம் அகன்று அகன்று பேராதார பெருநிலையோடு இணைய விட்டு அது மீண்டும் சுருங்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய விரிவு நிலையிலேயே இருந்து ஒன்றி கலந்துவிட வேண்டும். இந்நிலையிலேயே உடல் இயக்கம் தானாக நின்றுவிடும். உடலில் உயிர் மிக நுண் இயக்கத்தோடு நிற்கும். இதையே ஜீவசமாதி என்று அழைக்கின்றனர் சித்தர்கள். பின்பு சித்தர்கள் இலக்கியங்களை காண்போம். சித்தர்கள் மெய்ஞான துறையில் மட்டுமல்லாது மருத்துவம், ரசவாதம், மந்திரம் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பொருள் ஆழமிக்க கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தி உள்ளனர். பல கவிதைகள் நேரடி விளக்கம் உடையதாகவும் மேலும் பல ஆழ்ந்த பொருள் கொண்டதாகவும் அமைந்துள்ளது. சித்தர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நிறைய பேர் வாழ்ந்திருக்கின்றனர் என்று கண்டறிந்தனர். அவர்களில் 18 சித்தர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் இன்றளவும் போற்றப்பட்டு வருகின்றனர். அவர்கள் அகத்தியர், திருமூலர், நந்தீசர், போகர், ராமதேவர், இடைக்காடார், சட்டைமுனி, கமலமுனி, மச்சமுனி, கொங்கனார், பதஞ்சாலி, பாம்பாட்டி, சுந்தரநாதர், சுதம்பை சித்தர், கருவூரர், கோரக்கர், தன்வந்திரி, புலத்தியர் ஆவார். இந்த 18 சித்தர்கள் யார் என்று கூறுவதில் சிறிது கருத்து வேற்றுமை காணப்படுகிறது. சிலர் திருவள்ளுவர், ஔவையார் முதலிய பெயர்களும் சித்தர் மளவில் தொகுக்கின்றனர். சித்தர்கள் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். மிக பெரிய அளவில் மனோசக்தி பெருக்கி கொண்டவர்கள். உண்மை நெறிகளை கண்டவர்கள். மரண பயமற்று வாழ்ந்து வந்தவர்கள். மனித உடல், உயிர், உள்ளம், இயங்கும் சக்திகள் ஆகியவற்றை உச்ச நிலைக்கு உயர்த்தியவர்கள். சித்தத்தை அடக்கியவர்களே சித்தர்கள். பலமாக நம்பிக்கையில் உள்ளவர்கள். தங்களுக்கு இருக்கும் அபார சக்தியை உணர்ந்தவர்கள். பிரபஞ்சத்தில் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தி அனைத்தையும் அடக்கி ஆளும் வல்லுமை படைத்தவர்கள். ரசமணி, மூப்பு போன்றவை செய்து முடித்து 12 ஆண்டுகள் நிறுவி தட்ப சமாதியில் இருந்து நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாத நல்ல உடம்பை பெற்றவர்கள்தான் சித்தர்கள். உலகில் முதன் முதலில் மருத்துவ முறையை உருவாக்கியவர்கள் 15 சித்தர்கள். எனவே அவர்கள்தான் சிகிச்சை முறையை உருவாக்கிய தந்தையர்கள். உலகில் தோன்றிய முதல் ரசாயன விஞ்ஞானிகள் 15 சித்தர்களே. தாழ்ந்த உலோகங்களில் உயர்ந்த உலோகமாக மாற்றியவர்களும் உலோகங்களை மருந்தாக மாற்றியவர்களும் சித்தர் பெருமக்களே. இவ்வாறு சித்தர் பெருமக்களின் இலக்கியங்கள் பல உள்ளன. இவையே சித்த இலக்கியமும் சித்த தத்துவத்தின் சுருக்கமாக அமைந்தது.
சித்தர்கள் பற்றி தான் படித்தவற்றிலிருந்து சுருக்கமாக சொன்னவர் மாணவி சிந்துஜா.